நமஸ்காரம். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி எனும் பிரபந்தம் பாடினார். அவர்தான் ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வார். அதில் மொத்தம் 1084 பாசுரங்கள். பல திவ்ய க்ஷேத்திரங்களை மங்களாசாசனம் செய்து அதெல்லாம் திவ்ய தேசங்கள்னு கொண்டாடப்படுகின்றன. அதிலே நடுநாட்டு திருத்தலங்கள் 2, ஒன்று திருக்கோவலூர், மற்றொன்று திருவஹீந்திரபுரம். 5 திருவஹீந்திரபுரம் என்று பாடியிருக்கிறார். திருவஹீந்திரபுரத்து எம்பெருமானுக்கு திருநாமம் தெய்வநாயகன் என்றும் அடியவர்க்கு மெய்யன் என்றும். அடியவர்க்கு மெய்யனாகிற மெய்யனாகிய தெய்வநாயகன் என்று பாடுகிறார். 3 முதல் திருமொழியில் வையமேழுமுண்டு ஆலிலை வைகிய மாயன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் அவன் இருக்குமிடம் திருவஹீந்திரபுரம்னு பாடுகிறார். இதில் 2 சொற்கள் உள்ளன, அடியவர்க்கு மெய்யன், தெய்வநாயகன். தெய்வங்களுக்கெல்லாம் நாயக நம்பெருமான் அனைவரும் அறிந்தது, அது மேன்மையை குறிக்கும். அதே சமயம் தன் திருவடியை பற்றினவர்களுக்கு அடியவர்க்கு மெய்யன், உண்மையானவன் என்று சொல்லுகிறார். உண்மையானவன்னா என்ன? பொய் பேச மாட்டார், உண்மை பேசுவார்னு பொருளா? அப்படி அல்ல. வேதாந்தம் எல்லாம் பெருமானை அறிந்து கொள்வது அரிது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக, வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத இடத்தில் உள்ளார். அவரை பிடிக்கவே முடியாது, விளக்க முடியாது, அடையாளம் காட்ட முடியாது என்று வேதாந்தமே கூறுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தான், மேன்மை படைத்த தான், தன் அடியவர்கள், தன் பக்தர்கள் யாரோ, அவர்களுக்கு தன்னை எளியவனாய் அவர்களுக்கும் புரியும்படிக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு உதாரணம், ஆரோத்தர் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, என்ன வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்கின்றன, யாரும் உதவவில்லை என்று சொன்னார். ஏன் அப்படி கவலைப்படுகிறாய்? கண்டிப்பா பகவான் யாருக்கும் உதவுவார், வா நான் கூட்டி போகிறேன். அவர் திரும்ப சொன்னார், கோயிலுக்கு வரலாம், அவரோ மிக பெரியவர், நம்ம எல்லாம் திரும்ப பார்க்க போகிறாரா? இல்லை, அப்படி நினைக்காதே. ஏன் கழிவிறக்கப்படுகிறாய்? ஏன் ஓய்ந்து போகிறாய்? கண்டிப்பா உனக்கு அவர் செய்வார் என்று ஒரு பக்தன் கூறுகிறான். ஆனால் அடுத்தவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. அவர் செய்வார், வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் செய்வார், நமக்கா செய்வார் என்று வருத்தத்தோடு சொன்னான். இல்லை இல்லை, கண்டிப்பா உனக்கு செய்வார், விதுரனுக்கு, சஞ்சயனுக்கு, குஹனுக்கு, சுக்ரீவனுக்கு, விபீஷணனுக்கு, சபரிக்கு, எத்தனையோ பேர் செய்தாரே, நிச்சயம் செய்வார். இது பக்தனுடைய வார்த்தை. சரியின் அவரும் வந்தார், கோயிலுக்கு அழைத்து போனார். இதோ இவர்தான் பெருமாள், நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் பார் என்றவரை கைகாட்டுகிறான். இவர் இப்படி செய்திருக்கிறார், அப்படி செய்திருக்கிறார்னு சொல்லுகிறான். அப்ப கூட வந்தவனுக்கு ஒரு வியப்பு. வேதாந்தம் அவரை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுகிறது. அவரோ எங்கும் பறந்து வியாபித்திருப்பவர். பெரிய ரிஷிகளெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் புரிந்தும் இன்னும் பார்க்க முடியவில்லை என்று இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த பக்தன் எந்த தைரியம், எந்த நம்பிக்கையில், நான் சொல்றேன் கண்டிப்பா நீ வா, செய்வார், உனக்கு செய்வார், இதோ 6 உயரத்தில் இருக்கிறார், நின்ன திருக்கோலம், சயன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், இந்த கோவிலுக்கு இதுதான் வரலாறு என்றெல்லாம் என்னமோ தனக்கு அவர் மிகவும் நெருங்கியவரை போலவும், அவரை பத்தி ரொம்ப தெரியும், அவர் என்ன செய்வார் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த பக்தன் பேசிக் கொண்டிருக்கிறாரே, அது எப்படி வேதாந்தமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறது. ஆனா இவருக்கு இவ்வளவு தைரியம் எங்கேருந்து வந்தது? அதுதான் பகவான் தன் அடியவர்களுக்கு மெய்யனாக இருப்பது. தன் அடியார் என்றிருந்தால் அவர்களால் தன்னை அடையாளம் கண்டுகொள்ளும்படி அளவுபடுத்திக் கொண்டு தன்னை அமைக்கிறார். பொதுவில் அவள் அளவில்லாதவர், காலத்தாலோ இடத்தாலோ பொருளாலோ அளவுபடுத்த முடியாது. ஆனால் பக்தர்கள் அவரை எவ்வளவு தூரம் தங்களுக்கு நெருங்கினவனாய் அவரோடு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள், அந்த அளவுக்கு தன்னை எளிமைப்படுத்தி பக்தர்களுக்கு காட்டுகிறார், அதுதான் பகவானுடைய மெய்யனான தன்மை. அந்த பக்தர்களும் பல வகை. பிரம்மாதி தேவர்கள் ஒரு வலை, பிரம்மா, இந்திரன், குபேரன், வருணன் எல்லாரும். அவ்வளவு தூரம் போக வேண்டாம், ரிஷிகள் எல்லாம் ஒரு வகை. வேண்டாம், நம்ம நாட்டிலே இருக்கிற பெரிய மகான்கள் ஒரு வகை. வேண்டாம், நம் மாட்டம் இருப்பவர்கள் ஒரு வகை. இந்த எந்த வகைப்பட்டவருக்கும் மெய்யனாக இருக்கிறார். நமக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துவாரோ அதை போல் பிரம்மாவுக்கு அல்ல, பிரம்மாவுக்கு எந்த ஆற்றலோடு தன்னை காட்டுவாரோ அதை போல் நமக்கல்ல. அவரவர்களால் எவ்வளவு எட்டி பிடிக்க முடியுமோ அவ்வளவு வெளிப்படுத்தி கொண்டு அவரவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி என்னாலும் பிடிக்க முடியும் என்கிற உறுதியை கொடுக்கிறாரே, அதுதான் மெய்யன். அதனால எத்தனைக்கெத்தனை தெய்வ நாயகனாக இருந்தாலும் அத்தனைக்கத்தனை அடியவர்க்கு மெய்யனாக இருக்கிறார். கண்ணன் கீதையில், நான் அப்படித்தான் அர்ஜுனா, 11வது அத்தியாயம், உலகத்தையே தன்னில் காட்டினான் விஸ்வரூபம். அங்கு கண்ணன் சொன்னார், பக்தியாது அனன்யாசக்கியா அகமேவம் விதோர்ஜுன, ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. பக்தி ஒன்றினாலே என அடையலாம், எளிய பக்தி போரும். இது கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனனுக்கு முன் அத்தியாயம் 10வது அத்தியாயம் ஞாபகத்துக்கு வந்தது. பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான், அவரே பரபிரம்மம் பரந்தாமம் பவித்ரம் பராம் எங்கோ இருக்கிறார் என்று 10வது அத்தியாயத்தில் சொன்னது நினைவுக்கு வந்தது. குழம்பினான் அர்ஜுனன், நீ 10வது அத்தியாயத்தின்படி மேன்மை உள்ளவனா அல்லது இப்போது சொல்லும்படிக்கு எளிய பக்திக்கு வசப்படுபவனா, எது நீ? அப்ப கண்ணன் சொல்லுகிறார், நான் எளியவன் அர்ஜுனா, உன் உள்ளத்தில் தூய்மையான பக்தியோடு வந்தால் நான் எளியவன். எளிமைதான் எனக்கு இயற்கைன்னு புரிந்துகொள், மேன்மை நான் வேணுமென்று வைத்துக் கொண்டிருப்பது. இப்படியா சொல்லுவார், மேன்மை என்பது இயற்கை, எளியமை என்பது நானாக ஏற்றுக்கொள்வது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் கண்ணன் சொல்வது, அகமேவம் விதா, இப்படித்தான் நான் அர்ஜுனா, நான் எளியவர்க்கு எளியவன் தான். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், உலகத்தில் இருக்கிற பெரியவர்களை எல்லாம் இப்படி எளியவர்களாக நான் பார்க்கவில்லையே, சந்தேகமா இருக்கிறது என்னால், ஏன் மற்ற பேரோடு என்ன ஒப்பிடுகிறாய், நான் நானாக இருக்கிறேன், என் இயற்கை இது, நீ கேட்டாலும் ஆறு கேட்டாலும் அடியவன் கேட்டால் செய்வேன், எளிமையாகத்தான் இருப்பேன், நான் அடியவர்க்கு மெய்யன் என்று அங்கும் சொல்லிக் கொள்கிறார். இதுதான் பெருமானுடைய உண்மை நிலை. இதை நாம் சிந்திக்க சிந்திக்கத்தான் பக்தி வளரும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.